அம்மா பரலார் அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாயீஸ்வரர் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாயீஸ்வரர் சப்தரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாயீஸ்வரர் எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாயீஸ்வரர் ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம் நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம் நாம் என்னும் நல்ல உணர்வை இறைவனாக துதிப்போம் நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம் நன்மைகள் பல செய்ய துணிவோம் நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம் உடலை கோயிலென மதிப்போம் அதில் வீற்றிருக்கும் உயிரை கடவுள் என துதிப்போம் தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம் நல்வழி காட்டும் குருவை அடைவோம் குரு காட்டும் வழியை மதிப்போம் குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம் குருவின் துணையால் அகசியமா மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம் குருவின் துணையால் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம் குருவின் துணையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறுவோம் குருவின் துணையால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெறுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்தல் வேண்டும் உங்கள் உயிரை குருவாக மதித்தல் வேண்டும் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் கோபப்படுவோரை பார்க்கின்றோம் வெறுப்படைவோரை பார்க்கின்றோம் வேதனை அடைவோரை பார்க்கிறோம் துர்மரணம் அடைந்தோரை கேட்கிறோம் பார்க்கிறோம் இதே போன்று நோய்வாய்ப்பட்டவர்களையும் மிகவும் சஞ்சலப்படுவோரையும் கஷ்டப்படுவோரும் அவர்களுடைய துயர்களை தொழிலின் நஷ்டம் குடும்பத்தில் வேதனை என்று அவர்கள் படும் வேதனைகளை கண்ணுற்று பார்க்கின்றோம் காதால் கேட்கின்றோம் நாம் நுகர்ந்து அறிகின்றோம் நாம் நுகர்ந்து அறிய முடிகின்றது. ஆனால் நமது உயிரோ நாம் கேட்ட வேதனையும் சலிப்பையும் சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் வெறுப்பையும் வேதனையும் இதை போன்று எத்தனையோ வகையான குணங்களை நமது உயிர் அறிய செய்தாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாம் எண்ணிய குணங்களை போயென்று பிரணமாக்கி அணு கருவாக்கி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டு விடுகின்றன. இப்படி காலையிலிருந்து நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பார்த்து கேட்டு நுகர்ந்து உயிர் வழி நம் உடலுக்குள் அந்த உணர்வினை நாம் நுகரப்படும் போது அந்தந்த குணத்தின் உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் படர்ந்து அதை நாம் அறிய முடிகின்றது. அந்த உணர்ச்சியால் இந்த உடல் இயக்க முடிகின்றது. இந்த உணர்ச்சியால் நாம் அறிந்து செயல்படவும் முடிகின்றது, நம்மை செயலாக்கவும் செய்து விடுகின்றது. ஆனால் பிறர்படும் கஷ்டங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் கோபிப்பதையும் நாம் கேட்கும்போது பார்க்கும்போது அதை அறிய முடிகின்றது. தவறு செய்கின்றான் குற்றவாளி என்றும் குறைகளையும் நாம் அறிகின்றோம். ஆனால் அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் படர்ந்து அது நம் உடலிலே உணர்த்துகின்றது. ஆனால் நாம் இரத்த நாணங்களிலே அத்தகைய வெறுப்பும் வேதனைப்படும் உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வுகள் நம் இரத்த நாணங்களிலே கலந்து விடுகின்றது. அது திரும்ப திரும்ப நாம் அதிகமாக அதனை நாம் நினைக்க நேர்ந்தால் கேட்க நேர்ந்தால் பார்க்க நேர்ந்தால் அவை நம் உடலிலே அணுவாக உருவாகும் கருவாக உருவாக்கி விடுகின்றது. ஆகவே அத்தகைய கருத்தன்மை உருவாக்குவது நமது உயிர். ஆகவே அதற்கு ஈசன் என்று காரணப்பெருக்கு நமது மகிழ்ச்சிகள் இவ்வாறு நாம் அறிந்து கொள்ள காரணப்பெயர் வைத்து உணர்த்தினார்கள். ஆனால் அந்த கருத்தன்மை நாளடைவில் அணு ஆக அது உருவாக்கப்படும் போது பிரம்மலோகம் என்று நம் உடலுக்குள் உருவாக்கும் சக்திகள் உருவரும் சக்திகள் அதிகரித்து விடுகின்றன. கோபப்படுவதையும் வெறுப்படுவதையும் வேதனையடைவதையும் ஏற்றால் அந்த உணர்வுகள் நம் உடலிலே அத்தகைய அணுவாக உருவாக தொடங்கி விடுகின்றன. உதாரணமாக ஒரு புழுவை குழவி கொட்டினால் அந்த குழவின் உணர்வுகள் விஷத்தன்மைகள் அனைத்தும் புழுவின் உடலுக்குள் சென்று அந்த குழவி தன் உமி நீரால் கூடு கட்டி அந்த கூட்டுக்குள் இந்த புழுவினை உள்ளே செலுத்தி கொட்டினால் இந்த விஷங்கள் அனைத்தும் அதற்குள் சென்று அந்த புழுவை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் குழவியின் ரூபம் தொடர் குழவியின் ரூபம் எடுத்து விடுகின்றது. இதே போல நாம் நல்ல குணங்கள் கொண்டு நாம் வாழ்ந்தாலும் பிற நோயால் வேதனைப்படுவோர் வெறுப்படைவோர் இதை போன்ற உணர்வுகளை நுகரப்படும் போது நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் அது கூடு போன்றதுதான். அதன் மலம்தான் நம் உடலாக மாற்றிக்கொண்டுள்ளது. இருப்பினும் நாம் வேதனைப்படும் உணர்வுகளை நுகரப்படும் போது நாம் நல்ல குணங்களின் உணர்வுடன் கலந்துதான் நுகர்கின்றோம். புழுவை குழவி கொட்டுவது போல விஷத்தின் தன்மை நாம் நல்ல குணங்களுக்குள் ஊடி விடுகின்றது. அப்போது நமக்குள் நல்ல குணங்களை இயக்கி நல்ல உறுப்புகளை உருவாக்கும் இந்த அணுத்தன்மை மாறி நம் உடலுக்குள் நோயாக உருவாகும் தன்மை வருகின்றது. நல்ல அணுவாக இருக்கும் போது நம் உடல் உறுப்புகளை உருவாக்கும் போது மகிழ்ச்சியும் உடலுடைய ஆரோக்கிய நிலையும் இருந்தது. நாம் வேதனைப்படுவோரை பார்க்கும் போது இந்த நிலை வந்துவிடுகின்றது. இதை தொடைப்பது யார்? நாம் நல்லா இருக்கிறோம், திடீர்னு நோய் வந்துடுது, உடல் சுருங்க தொடங்கி விடுகின்றது. புலி எப்படி உடல் சுருங்கி அந்த குழவி எப்படி குச்சி மாதிரி அந்த அடிபாகம் இருப்பதும் பின்னாடி உடல் பாகம் இருப்பதும் ரெக்கைகள் முளைப்பதும் இதை போன்று நமது உறுப்புகளை மாற்றி விடுகின்றது. அப்ப நம்ம உடல் சுருங்க தொடங்கி விடுகின்றது. இப்ப நோய்வாய்ப்பட்டவர் உடலில் எப்படி அந்த உடல்கள் சுருங்க தொடங்குகின்றதோ இதே போல நாளடைவில் நாம் கேட்ட தீமைகளும் பலவும் நம் உடலிலே சேர்க்க நேர்கின்றது. இப்ப உதாரணமாக மாமிசம் சிலர் சாப்பிடுவதில்லை, ஆனால் அந்த ஆட்டை அறுக்கும் போது சாப்பிடாத பார்த்த உடனே அட பாவமே என்று இப்படி அந்த வேதனையுடன் பார்க்கின்றனர். அந்த மனிதன் தவறு செய்வதையும் அவன் உணவுக்காக அதை கொள்வதையும் இவன் உற்று பார்க்கும்போது இப்படியும் இருக்கின்றதே என்ற உணர்வுகளை நுகர்கின்றான். ஆனால் அறுப்பவன் உடலில் அந்த ஆட்டின் உயிர் சென்று விடுகின்றது. இந்த பறிவு கொண்டு மாமிசம் சாப்பிடாதவன் உடலில் அந்த ஆட்டின் பாவலைகள் அது அறுக்கும் போது எப்படி துடிக்கின்றதோ அது வேதனைப்படுகின்ற இந்த உணர்வலைகள் இவன் நுகர்கின்றான். அப்போ இது அறுத்தம் அவன் வேதனைப்படுவதை நகர்வதில்லை, ஆனால் அறுப்பவன் வேதனையை நினைப்பதில்லை, ஆனால் இதை சாப்பிடாதவன் வேதனையை நினைக்கின்றான். அப்ப அந்த வேதனையின் உணர்வுகள் இவன் நுகரப்படும் போது இவன் உடலுக்குள் அந்த நல்ல அணுக்களும் இதை ஊடுருவி அந்த பாவ அலைகள் அதை தொடர்ந்து விடுகின்றது. நாம் வேடிக்கையாதான் பார்த்தோம், நாம தப்பு பண்ணல, தப்பு விட்டுறாத. அப்ப அந்த பாவ அலைகள் தொடரப்படும் போது நாம் எது எடுத்தாலும் பதட்டமும் பயமும் எந்த காரியங்கள் செய்தாலும் திறமையற்ற நிலைகளை நாம் செயல்பட தொடங்கி விடுகின்றோம். இப்ப நாம் தவறு செய்தோமா? இல்லை. ஆனால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் அதை செயல்படுத்துகின்றது. நம் உடல் உள்ள நல்ல அணுக்கள் மாறுகின்றது. அப்ப நம் உடலில் வேதனை என்ற உணர்வின் அணுக்கள் மாறுகின்றது. அதே சமயத்தில் மற்ற மாமிசங்களை சாப்பிட்டால் உடல் உறுப்புகளுக்கு நல்லது என்று டாக்டர்கள் சுபாரிசுகின்றனர். சாதாரண உடல் உறுப்புகளில் உள்ள அமிலங்களை பிரித்துதான் நம்மளுக்கு இன்ஜெக்ஷனோ மாத்திரை மூலம் நம்மளுக்கு கொடுக்கின்றனர் விஞ்ஞான அறிவு பிரகாரம். அதைகளை சாப்பிடும் போது ஆடு மாடு மற்றவர்களுக்கு விஷத்தின் தன்மை அதிகமாக இருப்பதனால் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றது. ஆனால் மற்ற ஆடோ மாடோ இவை அனைத்தும் தன் விஷத்தை உடலாக மாற்றிக்கொள்வது நல்லவைகளை மலமாக மாற்றுகின்றது. ஆனால் நாம் அதை உணவாக உட்கொள்ளும் போது மாடு ஆடுகளுக்கு நல்ல வலு விஷத்தின் தன்மை கொண்டதனால் வலுவாகின்றது. நாம் அந்த மாமிசங்களை சாப்பிட போகும்போது நம்மளுக்கு அந்த வலு வருகின்றது. கொல்றவன் உடலில் உயிர் போய்விடுகின்றது. அந்த உயிர் அந்த மனிதனின் உணர்வை நுகர்ந்து மனிதனாக பறக்கும் தகுதி வருகின்றது. வேடிக்கை பார்ப்பன் உணர்வுகளில் அது வேதனைப்படும் உணர்வுகள் இவன் நல்ல உடல்களில் வந்து விடுகின்றது. சாப்பிடுவோர் உடல்களில் அந்த விஷத்தின் தன்மை இந்த அணுக்கள் சேர்க்கப்பட்டு சிந்திக்கும் தன்மையை இழக்க நேர்கின்றது. ஆனால் உடல் வலுவாகின்றது. இப்ப அந்த மாம்சம் சாப்பிடுறவங்களுக்கு பாருங்க உடல்ல அந்த மாமிசத்தின் வாசனை வரும், அதிகமாக சாப்பிடுறவங்கள்ட்ட வரும். அன்னைக்கு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு அது இருந்துச்சுன்னா அந்த உடல்ல இருந்து அந்த வாசனை வரும். நீங்க பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு பாருங்க உடல்ல அந்த வாசனை வரும். தக்காளி பழத்தை நீங்க பச்சையா சாப்பிட்டு பாருங்க அந்த வாசனை வரும். பானு மாடெல்லாம் எதை எதை சாப்பிடுதோ அந்த உணர்வு மனம்தான் அதுக்கு வெளியில வரும். இதே போல அந்த மாமிசத்தின் வாசனை வந்தா நாம் இறந்த பின் இந்த உயிர் அந்த மனத்தை தாங்கிதான் பரமாத்மாவில் கலக்குது. அந்த ஆற்றின் ஈர்ப்புக்கு சென்று எதை அதிகமாக நேசித்தோமோ அதன் உடலுக்கு இழுத்து சென்று விடுகின்றது. அதன் உணர்வை கலந்து நமது உயிர் உடலை மாற்றிவிடுகின்றது. இப்ப நாம் வேதனைப்படுவோரை நுகரப்படும் போது இந்த உணர்வுகள் நம் அணுக்கள் மாறி நம் உறுப்புகள் சுருங்கி நல்ல இதாகும். பட்டுப்பூச்சி எடுத்துக்கொண்டால் தன் மலத்தால் கூடு கட்டுது பாதுகாப்பாக. கூடு கட்டினால் என்ன செய்து அது உள்ளுக்கு போய் பூராமே சுத்தமா மூடிக்கொள்ளு. அப்ப வெளியே வர முடியல அப்படின்னு இந்த இயங்குது உள்ளுக்கு போய் சிக்கிடுது, காற்று புகாமல் அடைபடுது, அதன் மலத்தின் தன்மை கூடாக அமைத்து விடுகின்றது. இருந்தாலும் அதன் வழி உணரின் வெளி ஒளி அலைகளை காண அது உடலுக்குள் அந்த வெப்ப அலைகள் வரும்போது சுவாசிக்கின்றது. இது சுவாசிக்க இதனுடைய எண்ணங்கள் பூராமே இதை விட்டு வெளியில போகணும் போகணும்னு நினைக்குது. அப்ப புழு சுருங்கி சுருங்கி ஒரு பூச்சியாக மாறுகின்றது, இறக்கைகள் படைக்கின்றது. பின் எப்படியும் இது வெளியே போக வேண்டும் என்ற உணர்வு கொண்டு இதை கடிச்சு ஓட்டைய போட்டு வந்தது. இதான் நம்ம காந்திஜி சொன்னார். இப்ப நம்ம புழு பூச்சி என்ன செய்யறோம், அந்த கூட்டை தண்ணியில போட்டு கடைசி இதை எடுத்து ராட்டையில சுற்றி இந்த மலத்தை நூலாக ஆக்குறாங்க. நீங்க பட்டு சேலை கட்டி பாருங்க, உடல்ல ஜூடு ஜாஸ்தி வரும். வேற சேலையில கட்டி பாருங்க, அவ்வளவு நூல் சேலையில ஜூடு வரா ஜாஸ்தி. சுடுதண்ணியில போட்டு கட்டுவாங்க. அது எப்படி வேதனைப்பட்டதோ அந்த பட்டு சேலையை கட்ட போகும்போது நம் உடலையும் அத்தகைய ஜூடு வரும். இயற்கை சில நீரிகள் இப்படித்தான் நம் உடல்கள் பல மாற்றங்களாகும். நாம் எதை என்றுமோ அதை ஓயின்றி பிரணமாக மாற்றும் அந்த சக்தி நம்ம உயிருக்குண்டும். ஆனால் அணுக்களாக மாறிவிட்டால் இன்றைய உடல் மனிதனாக எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நம்மை மனிதனாக உருவாக்கிய இன்றைய உயிர்தான். நாம் நுகர்வதை வைத்து அணுக்களை மாற்றி உடல் நலியை செய்து மீண்டும் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிறது. நாம் மாறி மாறி இப்படித்தான் வரணும். நல்ல பாதாமியை சாப்பிட்டா உடல்ல சத்து இருக்குது, அதுல விஷத்தை போட்டு சாப்பிட்டா நல்ல அணுகளை சேர்த்து கொன்றும். அந்த விஷத்தின் தன்மை நாம் அதிகமாக போகும்போது நம்ம இரத்த நாணங்கள்ல இருக்கக்கூடிய பிரிக்க இரத்தத்தை பிரிக்கக்கூடிய கிட்னி அது செயலிழந்து விட்டால் பூராமே விஷமா மாறிடும். நாளடைவில் எல்லா அணுக்களும் விஷமா மாறி நாம் உடலை விட்டு சென்ற பின் நாம் எதை சாப்பிட்டாலும் பாந்தி எடுத்துக்கிட்டோம். அப்ப அந்த உணர்வுகள் அனைத்தும் விஷமாக மாறி மனிதன் அல்லாத உடலைத்தான் நம்மளுக்கு உருவாகும். இதே போல நமது வாழ்க்கையில் இருக்கும் இத்தகைய தீமை நம்ம வாழ்க்கை சகஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கு. இப்ப இதை மாத்துறதுக்கு நம்ம என்ன வழி செய்யணும்? அகசன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமான ஆக இன்று ஒளியின் சரீரமா இருக்கு. இந்த உடலை ஒளியாக மாற்றிருப்பேன் அகசன். அந்த ஒளியாக மாறினதுதான் துருவ நட்சத்திரம். அதிலிருந்து வர்றதுதான் சூரியன் கவர்ந்து வருது நமது பூமியில பரவச் செய்திட்டு. எப்போ இப்போ காலையில 4 ஆறு வரையிலும் எடுத்து மொத்தமா குவிச்சு வருது. இந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி அதை நாம இப்ப எடுக்கணும். இப்ப என் குருநாதர் காட்டிய அறவழியில் இந்த உணர்வுகளை நீங்கள் கேட்கும் போது இயங்குறீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தருங்க நான் இடத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் பேப்பர்ல வந்து பார்த்தோம் நம்ம மனசு எப்படி ஆகுது. கொஞ்ச நேரமாவது நம்ம மனசு சோர்வடையும். இதே போல உங்களுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை உங்களுக்குள் சொல்லப்படும் போது இதை நீங்க கண்ணால் பார்க்கறீங்க, அந்த கருவடி உங்களுக்குள் பதிவாக்குது. இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்குது. அப்ப நாம இந்த பதிவாக்கி உங்களை அந்த துருவ நட்சத்திரத்துடன் வெளிவரும் உணர்வுகளை நுகரச் செய்தால் தங்கத்தில் திரவத்துவத்தினா என்ன செய்யும், அந்த உள்ள செம்பும்பு தலையும் ஆவியா மாற்றும். இதே மாதிரி தீமைகளை வென்றவன் துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரமான் அகஷின் துருவனானான் துருவ மகிழ்ச்சி ஆனான் துருவ நட்சத்திரமானான். அதுலேருந்து வரக்கூடியதான் இப்ப காலையில் இந்த துருவ தியானத்தில் நீங்க பெற்று இது உங்கள் நல்ல அணுக்கள் ஊடுது. எப்படி வேதனை என்ற விஷம் என்ற நிலையில் உங்க உடலுக்கு ஊடுருவி நல்ல குணங்களை கெடுக்குதோ நல்ல அணுக்களை மாற்றுதோ, இதை போல நீங்க இந்த தீமை வென்றிடும் உணர்வுகள் உங்களுக்குள் வளர்ந்து இது விடாப்பிடியா நம்ம செய்து வரும். ஒரு நாளை செய்துட்டு எனக்கு கஷ்டம் இல்லாம போகலையே, எங்க உடல் அசி நோய் போல, நோய்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம அந்த அரு உணர்வை பெருகிக்கிட்டே வந்தோம்னா இந்த உணர்வின் வளர்ச்சி நமக்குள் பெருகப்படும் போது இந்த உடலை விட்டு நாம் சென்றோம் என்றால் நாம் அங்கே சேர்றோம். இல்லாமனா நாம கீழே மறுபடியும் பிறவி தமிழ்றோம். பிறவி இல்லாத நிலை வேணும்னா நீங்க இதை செய்யணும். நீங்க தேடி சொத்தும் செல்வமும் கையில வச்சிருக்கீங்களா? வருது வளருது தேயுது, தேஞ்ச உடனே வேதனைப்படுறோம். சரி, சொத்து தான் போகட்டும், நீங்க உடலை நல்ல முறையில் அழகா வளர்த்துருக்கிறீங்க, கடைசியில் இந்த உடல் எவ்வளவு சுருங்குது, எவ்வளவு வேதனைப்படுது, உடலை சுத்தமா வச்சிருக்க முடியுதா? ஆனா இந்த உடல் நம்ம கூட என்னைக்கு நிரந்தரமா இருக்குதா யோசிக்கிறோம். சொத்துக்காக வேண்டி அடி தேடி போடுறோம், ஆசைப்படுறோம், ஒத்தனை கொல்லி அடிக்கிறாங்க, எல்லாம் பாவத்தை செய்யறாங்க. அப்ப அவங்க வச்சிருக்கிறாங்கன்னா இல்ல, வெளியடிக்க போகும்போது அடுத்த பாய்ப்பையும் காசவே காணுமே அப்படின்னு சாபம் விட்டானா, அவன் சொத்து எடுக்கும்போது அவனுக்குள்ள போய் செல்வத்தை எடுத்து கொஞ்ச நாள் சாப்பிட அவன் சாபால ஊடுருவி அவனுக்கு நாசியாக்கும். இதைதான் நம்மளுக்கு தொடர்ந்து வருது. இதே போன்ற நிலைகள் எல்லாம் நாம் விடுபடுறதுதான் இப்ப இந்த காலையில பிறகு தியானத்தை எடுக்கிறோம். இப்ப நாம தியானத்தை எடுப்போம், அப்புறம் விளக்கத்தை சொல்றேன்.
திரும்ப திரும்ப எண்ணி ஏங்கி தியாகி இப்ப
அது நகரும் போது உங்கள் புருவ மத்தி வழிதான் உங்கள் உடலுக்கு செல்லுகின்றது என்ற உணர்வு. ஆகவே உங்கள் புருவ மத்தியில் அது வரும்போது ஒரு குறுகுறுப்பும் அதில் சிலருக்கு ஒழியும் நல்ல உணர்ச்சிகளும் தெரியும். ஆகவே சிலருக்கு அந்த குறுகுறு என்று இருக்கும்போது சிறிது வலியும் இருக்கும். காரணம், நம் உடல் உள்ள தீ அணுக்களை கொண்டுடும் அந்த அரும்பெரும் சக்தி அங்கே இது வரும்போது தீ அணுக்களுக்கு செல்லும் இந்த உணர்வினை அது மாற்றுகின்றது. ஆகவே உங்கள் நினைவு அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அது நின்று வரும் பேரருளையும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானியும் திரும்ப திரும்ப துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. உங்கள் நினைவு துருவ நட்சத்திரத்தின் பால் இருக்க வேண்டும். அதனின்று வரும் பேரருளையும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயக்கம் இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் இயங்கும் போது அதை நீங்கள் சுவாசிக்க நேருகின்றது. புருவ வழியில் நமது உணர்வுகள் நுகரும் செல்லும் பாதம் புருவம். இரண்டு கண்களுக்கு இடையில் புருவ மத்தியில் உயிரின் இயக்கம், அதன் வழி உயிரின் துணை கொண்டு துருவ நட்சத்திர துருவத்திலிருந்து வரும் உணர்வினை நம் புருவத்தின் வழி கொண்டு நம் உடலுக்குள் உள்ள அணுக்களுக்கு அந்த உயர்ந்த சக்தியினை நாம் ஊட்டுகின்றோம். நம் உடலுக்குள் இரத்த நாணங்களிலே பெருக்குகின்றோம். எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல்கள் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிட்டேன். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல்கள் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் புருவ மத்தியில் உயிரான ஈசனை வேண்டி கண்ணின் நினைவினை அதன் வழி உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. இப்போ உங்கள் கண்ணின் நினைவலைகளை உடலுக்குள் செலுத்தப்படும் போது உங்கள் உணர்வலைகள் இரத்த நாணங்களில் கலப்பதும் உங்கள் உடல் உள்ள அணுக்களில் பெறும் அந்த உணர்ச்சிகளை நீங்கள் அறியலாம்.